வணக்கம் நேர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நமது பண்பலகிலாம் வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியா கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று புதுக்கோட்டை மாவட்டம் பரம்பூர் மாணவர் விருதாளர் மக்கள் எழுத்தாளர் திரு பே சசிகுமார் அவர்கள் வந்து திரு கார்த்தியல் என்ற புத்தகத்துடைய மதிப்புரையை நமக்கு தெளிவாக எடுத்து கூறுவதற்காக தற்போது நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. வாங்க நேர்களே, இப்ப நம்ம எல்லாரும் இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் சசிகுமார், புதுக்கோட்டை மாவட்டம் பரம்பூர் என்கிற கிராமத்திலிருந்து பேசுகிறேன். இன்றைய வார புத்தக மதிப்பு நிகழ்ச்சியில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கக்கூடிய புத்தகம் எழுத்தாளர் ராம் தங்கம் அவர்கள் எழுதிய திருக்கார்த்தியல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பில் உள்ள ஒரு கதையை பற்றி தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் கதைக்குள் செல்வதற்கு முன்பாக எழுத்தாளரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். எழுத்தாளர் ராம் தங்கம் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலை சார்ந்தவர். தன்னுடைய மண்ணினுடைய மக்களினுடைய வாழ்வியலை வந்து அவர் மையப்படுத்தி பல நூல்களை அவர் இயற்றியிருக்கிறார். கிட்டத்தட்ட தமிழ் இலக்கியத்திற்கு 13 நூல்களை இதுவரைக்கும் அவர் எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக 13 நூல்களில் மிகவும் பேசப்படக்கூடிய நூலாக இந்த திருக்கார்த்தியல் இடம்பெறுகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2023 ஆண்டுக்கான இளம் எழுத்தாளர் மத்திய அரசால் வாங்கக்கூடிய யுவபுராஸ்கார் விருது வந்து இந்த நூலுக்கு கிடைச்சிருக்கு. அதனால இந்த நூல் மிகவும் மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் இருக்கு. இந்த நூலில் கிட்டத்தட்ட ஒரு 11 சிறுகதைகள் இடம்பெற்றிருக்கு. அதில் வந்து குறிப்பாக முதல் சிறுகதை வந்து திருக்கார்த்தியல் அப்படின்ற தலைப்புலேயே அந்த சிறுகதை இடம்பெற்றிருக்கு. அந்த சிறுகதையை நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேள்வி இருந்தது. காரணம், இது வந்து ஒரு இந்த கிட்டத்தட்ட இந்த நூல் வந்து முழுக்க முழுக்க ஒரு சிறுவர்களை மையப்படுத்திய சிறுவர்களுடைய ஏழ்மை நிலையையும் அவர்களுடைய அவர்கள் வாழ்வியலையும் வந்து இந்த நூலில் அந்த முழுக்க முழுக்க அந்த நூலில் இடம்பெற்றிருக்கு. மாணவர்களுடைய வாழ்வியலை பற்றி தான் இடம்பெற்றிருக்கு. அதில் வந்து இந்த திருக்கார்த்தியல் அப்படின்ற அந்த சிறுகதை வந்து ஒரு மாணவனுடைய பசியை மையப்படுத்தி இருக்கு. அது வந்து கதையை வந்து நம்ம இந்த முழுமையாக இந்த கதையை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த கதையில் வந்து முக்கிய கதாபாத்திரமாக செந்தமிழ் அப்படின்ற ஒரு மாணவன் தான் இருக்கான். இந்த மாணவன் வந்து ஏழ்மை நிலை காரணமாக தன்னுடைய தாய் வந்து தொடக்க கல்வியை முடிச்சுட்டு அவனுடைய உயர்நிலை கல்வியில் வந்து ஒரு 6 வகுப்பு பக்கத்தில் உள்ள அவங்க ஊரினுடைய ஒரு பக்கத்தில் அருகில் உள்ள கிறிஸ்தவ பள்ளியில் வந்து அவனை படிக்க வைக்கிறாங்க. அவனுடைய குடும்ப சூழல் காரணமாக அவன் வந்து அங்கே ஹாஸ்டல்லாம் தங்கி படிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறான். அவன் வந்து ஏழ்மையான குடும்பத்தில் இருந்ததுனால அவனுடைய உடையெல்லாம் வந்து அழுக்கு படிந்த கிழிந்த சட்டையோடு தான் அவன் பள்ளிக்கு போவான். அப்படியாக இருக்கும் பொழுது சக மாணவர்கள் வந்து அவன் அருகிலேயே போக மாட்டாங்க. ஏன்னா கிழிந்த சட்டையோடு அழுக்கு படிந்த சட்டையோடு இருக்கனால அவன் மீது ஒரு துர்நாற்றம் வீசும். அதனால அவன் பக்கத்திலேயே போக மாட்டான். ஆனால் அதையும் தாண்டி ஒரு நண்பன் வந்து இவன் கூட சேர்ந்து இரண்டு பேருமே நட்புறவு கொள்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவன் வந்து ஒரு முறை பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் வந்து எல்லாமே வேண்டுதலுக்காக தேங்காய் உடைப்பாங்க. தேங்காய் உடைக்கும் பொழுது இப்போ எல்லா மாணவர்களும் போய் ஓடி போய் அந்த தேங்காய் சில எடுத்து சாப்பிடும் பொழுது இவன் மட்டும் ஓரமாக நின்றுக்கிட்டு அதை எடுக்காமே இருந்தான். இவன் நண்பன் கேட்கிறான், இதை நீ மட்டும் அதை கவனிச்சுட்டு அதை பற்றி அவன்கிட்ட எதுவுமே கேட்கல. மறுநாள் அதே போன்று வந்து அருகிலுள்ள விநாயகர் கோயிலில் தேங்காய் உடைக்கிறாங்க. அது இவன் போயிட்டு யார் சுற்றி முற்றியும் பார்த்துட்டு போயிட்டு அதை எடுத்துகிட்டே தெரியாமல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் நண்பன் போய் அவன்கிட்ட கேட்குறான், சிந்தமிகிட்ட, நீ ஏன் நேற்று இந்த மாதிரி தானே உடைச்சாங்க, நேற்று ஏன் நீங்கள் சாப்பிடலை அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, நேற்று வந்து என்னுடைய ஹாஸ்டல் வார்டன் இருக்காரு, நான் படிக்கக்கூடியது ஒரு கிறிஸ்தவ பள்ளினால அங்கே வந்து வேதங்கள் அதிகமாக சொல்லுவாங்க, திருநீர் வைக்கக்கூடாது, சில கட்டுக்கோப்புகளோடு தான் இங்கே இருக்கணும். அதனால நான் வந்து தேங்காய் எடுத்து சாப்பிட்றத என்னுடைய ஹாஸ்டல் வார்டன் அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தாரு. அவர் நான் எடுத்ததை பார்த்துருந்தாருன்னா என்னைய வந்து அங்கே போயிட்டு என்னைய ஹாஸ்டலுக்கு போகிறப்போ என்னைய திட்டுவார், சண்டை போடுவார், அடிப்பார், அந்த பயத்தில் தான் நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்ருக்கும் பொழுது ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் என்ன அப்படின்னா, நீ இறைச்சி சாப்பிட்ருக்கியா அப்படின்னு அவன் நண்பன் கேட்குறான். இவன் அதுக்கு செந்தமிழ் சொல்கிறான், இல்லை இல்லை, நான் இறைச்சி சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே, நாளைக்கு வந்து எங்களுடைய மாமா வீட்டில் வந்து கறி விருந்து போடுறோம், கோயிலில் வந்து படையலுக்காக சாமி கும்பிட்டுட்டு கறி வெட்டுவாங்க, இங்கே படைச்சிட்டு அந்த கறி விருந்து சாப்பிடுவோம், நான் வரப்ப நான் உனக்கு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி நாளைக்கு வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய தென்னந்தோப்புக்கு நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவனும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இரண்டு பேருமே தென்னந்தோப்பில் உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த இறைச்சினுடைய சுவை வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச ரொம்பவே அவனுக்கு நாக்கில் ஒட்டிடுது. கையிலையும் அந்த சுவை அந்த மனம் அப்படியே வீசிகிட்டு இருக்கு. அதோடையே அவன் ஹாஸ்டலுக்கு போயிடுறான். ஹாஸ்டலுக்கும் பள்ளிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவு. அந்த இது அவன் ஹாஸ்டல்லேருந்து அவன் பள்ளிக்கு போகும்பொழுதெல்லாம் இடையிடையில் தென்னை மாங்காய் தேங்காய் நெல்லிக்காய் மரங்கள் இதெல்லாம் அடர்த்தியான ஒரு சிறிய ஒரு காட்டுப்பயிர் காடுன்னு தான் பள்ளிக்கு போகணும். அப்படி இருக்கும்போது இந்த இதெல்லாம் வந்து தேங்காய் மாங்காய் எல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே தன்னுடைய பாக்கெட்ல சட்டை பையில போட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் தன்னுடைய மாணவர்கள் எல்லாத்துக்குமே அவன் கொடுப்பான். தன் நண்பர்கள் எல்லாத்துக்குமே நீ செய்து ஷேர் பண்ணி சாப்பிடுவான். அவன் வந்து இதை முழுக்க அவன் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒவ்வொரு முறையுமே ஹாஸ்டல்ல இருக்கும்போது சக மாணவர்கள் எல்லாமே தன்னுடைய பெற்றோர்கள் எல்லாமே தன்னுடைய மாணவர்களை குழந்தைகளை சந்திக்க வர்றப்போ கையில வந்து தின்பண்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்து முறுக்கு அதிரசம் மிக்சர் இப்படி எல்லாமே அவங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போவாங்க. ஆனா இவனுக்கு மட்டும் இவங்க அம்மா வந்து ஏழ்மை காரணமாக தின்பண்டம் வாங்குறதுக்கு காசு இருக்காது, அதனால வெறும் கையோடைய வந்து பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய நண்பர்கள் எல்லாமே இவன்கிட்ட வந்து அந்த தின்பண்டங்களை கொடுத்து நீ சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது வார்டன் வந்து பார்த்துட்டு இவனை திட்டுவார், ஏன் மற்ற மாணவர்கள் அம்மா அப்பெல்லாம் வாங்கிட்டு வராங்க, உங்கள் அம்மா மட்டும் ஏன் வெறுங்கை யோசிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுவாங்க. அதை நீ மட்டும் எப்படி எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்ற அப்படின்னு திட்டும் பொழுது இவன் அழுதுகிட்டே போயிட்டு அன்றைய இரவு வந்து அழுகையோடைய அவன் கிடக்கிறான். அப்படி மறுநாள் வந்து அவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கும் பொழுது அவனும் அவனோட நண்பன் சேர்ந்து தான் நடந்து போவாங்க. அந்த நண்பன் வந்து போயிட்டு இருக்க வழியில வந்து திருக்கார்த்திகள் அப்படின்ற ஒரு பண்டிகையன் வந்து உச்சி கோபுரத்துல வந்து விளக்கேற்றி கொண்டாடுவாங்க. அன்றைய நாள் வந்து பனை மரங்கள்லாம் கடந்து போறப்போ அங்கே ஒரு ஐயா வந்து பனை மரம் குருத்தை வந்து வெட்டி கீழே சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு போகும்போது அந்த ஐயா கேட்குறாரு, தம்பி உங்களுக்கு குருத்து வேணுமா அப்படின்னு கேட்குறப்போ அவன் சொல்றான், இல்லைங்க ஐயா எனக்கு வந்து எங்க சித்தப்பா வெட்டிட்டு வருவார் குருத்து, அதனால எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னோட உடனே செந்தமிழ்கிட்ட கேட்குறாரு இந்த தாத்தா, தம்பி உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறப்போ அவன் எதுக்கு இந்த இவன் நண்பன் சொல்கிறான், ஐயா இல்லை இல்லை இவன் வந்து வேதக்காரன் இவங்க இவங்க அதெல்லாம் கொண்டாட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா கடந்து போயிடுறாங்க. இவங்க நடந்து போகிறப்போ அவன் கேட்குறான், இது எதுக்காக வெட்டுறாங்க அப்படின்னு கேட்குறப்போ தன்னுடைய நண்பன்கிட்ட செந்தமிழ்கிட்ட இவன் கேட்குறான், இது வந்து ஒரு பண்டிகை திருக்கார்த்திகள் அப்படின்றப்போ இங்கே கார்த்திகை வீட்டில் வாசல்லலாம் தீபங்கள் ஏற்றுவோம், இந்த குருத்தை வெட்டிட்டு போயிட்டு இதில் வந்து இந்த குருத்தின் மூலமாக எங்கள் வீட்டில் பனங்குழுக்கட்டை செய்வோம், பனங்குழுக்கட்டைக்கு பச்சை அரிசி அரைச்சி வெல்லம் போட்டு நெய் ஊற்றி சில பொருட்கள்லாம் சேர்த்து அதை நாங்கள் புட்டு மாதிரி அம்மா செஞ்சு அன்றைக்கி நாங்கள் எல்லாமே குடும்ப உறுப்பினர்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம், வெளியில் யாராவது வர்றப்போ அவங்களுக்கும் கொடுத்து இந்த உணவை நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறப்போ இவனுக்கு அந்த நாக்கு ஊறுதாங்க. அவன் சொல்கிறப்பயே அந்த உணவை தின்பண்டத்தை நம்ம சாப்பிடணுமே இந்த குழுக்கட்டை சாப்பிடணும் போல் அந்த இவனுக்கான ஆசை வந்து அதிகரிக்குது. சரி இந்த குழுக்கட்டை எப்படா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு, சரி ஓகே நாங்கள் வீட்டை செஞ்சால் நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அன்றைக்கு போயிடுறாங்க. போயிட்டு பள்ளிக்கூடத்தில் முடிச்சுட்டு அவன் பள்ளிக்கூடத்தில் படித்து பாடம் நடத்தும் போதெல்லாம் அவனுக்கு வந்து என்ன வந்து குழுக்கட்டை மேலேயே இருக்குது, குழுக்கட்டையா அப்படின்ற குழுக்கட்டை எப்போ நம்ம கிடைக்கும் கிடைக்கும்னு நினச்சிட்டு போகிறான். அப்படி நினச்சிட்டு போகிறப்போ பள்ளிக்கூடம் முடிஞ்சு ஹாஸ்டலுக்கு போயிடறான். ஹாஸ்டலுக்கு போயிட்டு அங்கே இருக்கும்பொழுது ஹாஸ்டலில் வந்து ஒரு மாலை நேரத்தில் வந்து கையில் வந்து பேனா இல்லை, சரி பக்கத்தில் கிடைக்கல ஒரு பாட்டி கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் வார்டன்கிட்ட சொல்லிட்டு நான் பேனை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். போகிறப்போ அங்கே ஹாஸ்டலில் பாட்டி வீட்டுக்கு போகிறப்போ ஒரு வயசான ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபரை வந்து அவன் பார்க்குறான். அந்த நபர் வந்து எல்லாத்துலேயுமே கேலி செஞ்சுக்கிட்டு கிண்டல் செஞ்சுக்கிட்டே அவர் வந்து அங்கிட்டு இருக்காரு. அந்த அவரை பார்த்துக்கிறது யார் அப்படின்னா அந்த இப்போ ஒரு பெட்டி கடையில் உள்ள அந்த பாட்டி தான் அந்த அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அவர் பார்த்துக்குவாங்க. அவர் பார்த்துக்கிட்டு திரும்ப கடைக்கு வந்துட்டு இவன் போய் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்போ, எனக்கு பேனா வேணும், இப்போதைக்கு எங்கள்கிட்ட காசு இல்லாத ஐயா, நீங்கள் எங்கள் அம்மா வரப்போ நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னோடனே அந்த பாட்டி உடனே கையில் இருந்த பேனாக்கள்லாம் இந்த உனக்கு என்ன பேனா பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் கண்ணிட்டுறாங்க. அதில் ஒரு பேனாவை எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த வீதியை நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அந்த வீதிகளெல்லாம் வந்து அவனை வந்து மனம் வந்து இந்த குழுக்கட்டையுடைய மனம் வந்து ரொம்பவே அவனை கிறங்கடிக்குது. யாராவது குழுக்கட்டை கொடுப்பாங்களா அப்படின்ற இயக்கத்தோடையே அப்படியே போகிறான். அப்படியே ஒவ்வொரு வீட்டையும் பார்த்து பார்த்துட்டு போகிறான். எல்லாருமே குழுக்கட்டை வீட்டுக்குள்ளே எல்லாமே குழுக்கட்டை பிடிச்சி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பணம் குழுக்கட்டை சாப்பிட்டுட்டு இருக்க பொழுது இவனுக்கு யாராவது கொடுப்பாங்களான்ற இயக்கத்திலேயே ஒவ்வொரு வீட்டையும் வாசலில் நின்று பார்க்குறான். அப்போ தான் அவன் நண்பன் சொன்ன நினைவுக்கு வருது, நாங்கள் வந்து சாப்பிட்றப்போ யாராவது வீதியில் வெளியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவோம், இந்த பண்டிகை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்கிறப்போ யாராவது கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இயக்கத்தோடையே அவன் அது வீதியில் ஒவ்வொரு வீட்டுமே பார்த்துட்டு நின்று நின்று பார்த்துட்டு அப்படியே கடந்து போகிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் அந்த வீதியை கடந்தே போயிட்டு திரும்பி பார்க்குறான். அவனுக்கு குழுக்கட்டை கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணுறது, ஒரு சைடு பசியோட அந்த ஆசையோடு அவன் கண் கலங்குறான். கண் கலங்கிட்டு திரும்பி பார்க்குறான். உடனே அவனுடைய தமிழ் ஆசிரியர் சொன்ன அந்த ஒரு வசனம் தான் அவன் மனதுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. பாரதியார் சொன்ன அந்த வசனம், தனி மனிதனுக்கு உணவில்லையினி ஜகத்தினை அழித்துடுவோம் நாம் பாரதம் அப்படின்னு அந்த ஒரு அந்த வசனம் வந்து இவன் மனதுக்குள் ஒலிக்கிறது. உடனே இவன் கத்தி சொல்கிறான், தனி மனிதனுக்கு உணவில்லையினில் இந்த வீதி அழிந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்காம போகிறான். அவனோடு அந்த கண்ணீரும் பின்னாடியே வருது அப்படின்ற மாதிரி இந்த சிறுகதையை வந்து முடியும். அப்படியாக ஒவ்வொரு சிறுகதையுமே ஒரு மாணவனுடைய பசியையும் அவனுடைய வாழ்வையும் மையப்படுத்தி தான் இந்த நூல் இடம்பெற்றிருக்கு. ஸோ அதில் முதல் கதையை மட்டும் நான் வாசிக்கும் பொழுது எனக்குள்ள சில கேள்விகள்லாம் எழுந்தது. ஏன்னா ஒரு குடும்ப சூழல் எல்லாம் கடந்து தான் ஒரு மாணவன் வந்து பள்ளிக்கு போகிறான். அவன் அதில் பள்ளிக்கூடத்தில் அவன் பெறக்கூடிய இன்னல்கள் இதெல்லாம் இதை பற்றி மையப்படுத்தி தான் இந்த நூல் இருக்குது. அனைவருமே இந்த நூலை வாங்கி வாசிக்கவும் வாசிப்பை நேசிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். புதிய பெண்மணிகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை திரு கார்த்தியல் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் எடுத்து கூறிய திரு பே சசிகுமார் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களையும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.